பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் தமிழாக்கரர் ச. வே. சுப்பிரமணியன். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டன். தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழூர் என்பதனை நிர்மாணித்து தமிழகம் என்று தனது இல்லத்திற்கு பெயர் சூட்டி 100க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை எழுதி வாழ்நாளின் இறுதி வரை தமிழுக்காகவே உழைத்தவர் தமிழாக்கரர் ச. வே. சுப்பிரமணியன். இவர் டிசம்பர் 31, 1929 அன்று திருநெல்வேலி மாவட்டம் வீரகேளம்புதூரில் சு. சண்முகவேலாயுதம் ராமலுக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு மகவாக பிறந்தார். பாரம்பரிய விவசாய குடும்பம். சிறுவயதிலேயே தந்தையோடு வேளாண் தொழிலை மேற்கொண்டார். பள்ளிப்படிப்பை முடித்தவர் மாத்தீதா இந்து கல்லூரியில் புதுமுக வகுப்பு பயின்றார். தமிழை ஆழ்ந்து கற்றார். நெல்லைச்சேமை தமிழுக்கும் தமிழ் ஆய்வுக்கும் புகழ் பெற்றது. அங்கிருந்த ஜமீன்களும் தமிழ் புலவர்களை ஆதரித்தன. அவர்களின் வரலாறுகளை அறிந்த ச. வே. சுப்பிரமணியனுக்கு தமிழாராய்ச்சி ஆர்வம் மேம்பட புலவர் அருணாச்சல கவுண்டர் போன்றோர் முன்மாதிரியாக இருந்தனர். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் BA ஆனர்ஸ் பெற்றார். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் பணி வாய்ப்பு வந்தது. சில காலம் அங்கே பணிபுரிந்த பின் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியிலும் திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியிலும் விரிவுரையாளராக பணியாற்றினார். கேரள பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். அங்கேயே பணியமர்ந்து அதன் தமிழ்துறை தலைவராக உயர்ந்தார். இசையோடு சிலப்பதிகாரத்தை பாடமாக நடத்திய பெருமை மிக்கவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், க. ப. அரவாணன் போன்றோர் இவரது மாணவர்கள். தனது இல்லத்தையே தமிழ் ஆராய்ச்சி கூடமாக ஆக்கியவர் ஓய்வு நேரத்தை முழுக்க தமிழ் ஆய்விற்காகவே செலவிட்டார். ஆண்டுதோறும் ஆராய்ச்சி நூல்களை எழுதி வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். பேரறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது பாபநாசத்தில் திருவள்ளுவர் கல்லூரியை துவங்க ச. வே. சுவிற்கு அனுமதி அளித்தார். அதனை திறம்பட நடத்திய ச. வே. சு பின்னர் அதனை குன்றக்குடி ஆதீனத்தின் பொறுப்பில் ஒப்படைத்தார். தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் புலமை பெற்றிருந்தார். இவரது நுண்மாள் நுழைப்புலத்தை நன்கறிந்திருந்த டாக்டர் மு. வரதராசன் இவரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக நியமித்தார். அவ்வமைப்பின் முதல் இயக்குனர் இவர்தான். தனது பணிக்காலத்தில் அரிய பல ஆய்வு நூல்களை வெளியிட்டு அதன் உயரிய வளர்ச்சிக்கு காரணமானார். கம்பனி பற்றியும் சிலம்பை பற்றியும் பல ஆய்வுகளை செய்தவர் ச. வே. சு. கம்பனின் கற்பனை, கம்பனும் உலகியல் அறிவும், கம்பன் இலக்கிய உத்திகள், கம்பன் கவித்திறன் போன்ற ஆய்வு நூல்களும், அடியார்க்கு நல்லார் உணர்திறன், சிலம்பின் சில பரல்கள், இளங்கோவின் இலக்கிய உத்திகள், சிலப்பதிகாரம் மூலம், சிலப்பதிகாரம் இசைப்பாடல்கள், சிலப்பதிகாரம் தெளிவுரை, சிலப்பதிகாரம் மங்கள வாழ்த்து பாடல், சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை, சிலப்பதிகாரம் குண்டக்குறவை உரை, காணல் விரிவுரை, சிலம்பும் சிந்தாமணியும், இளங்கோவும் கம்பனும் போன்ற ஆய்வு நூல்களும் குறிப்பிடத்தகுந்தவை. தொல்காப்பியத்தின் மீது பெரும் காதல் கொண்டிருந்தார். தொல்காப்பியமே உலகின் முதல் பொதுநூல் என்ற உண்மையை நிறுவும் ஆய்வில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். பல இலக்கண நூல்களுக்கு விரிவான உரை நூல்களை எழுதியுள்ளார். உடல் உள்ளம் உயிர், கண்ணப்ப நாயனார், கம்பன் உலகியல் அறிவு, கம்பன் கவித்திறன், பத்துப்பாட்டு உரை போன்ற நூல்கள் இவரது மேதமையை பறைசாற்றுவன. தமிழ் நிகண்டுகள் எனும் இவரது நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூலாகும். சங்க இலக்கியம் மூலம் முழுவதையும் நூலாக்கியவர். அதே போல இலக்கண நூல்களின் மூலம் அனைத்தையும் தொகுத்து ஒரே நூலாக தந்துள்ளார். இவற்றை மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் கம்பராமாயணம் முழுவதையும் சீர்பிரித்து வெளியிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் வஞ்சகாண்டத்தை மலையாளத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். இவரது இலக்கண தொகை யாப்பு பாட்டியல் என்ற நூலும் முக்கியமானது. தொல்காப்பியம் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் கிராமர் இன் த யூனிவர்ஸ் என்ற ஆய்வு நூலை இவரது உச்சப்பட்ட சாதனை நூல் எனலாம். இவர் 81 வயதில் 81 நூல்களை வெளியிட்டு சாதனை படைத்தவரும் கூட. இதற்கு மணிவாசகர் பதிப்பகம் உறுதுணையாக இருந்தது. இவர் எழுதியிருக்கும் 180க்கும் மேற்பட்ட நூல்களில் ஆங்கில நூல்கள் 8, மலையாள நூல் ஒன்றும் அடங்கும். சிலப்பதிகாரம் காப்பியத்திற்கு அப்பெயர் வந்தது பற்றி கூறுகையில், காப்பியங்கள் அனைத்தும் இழுகுறியாலன்றி ஏதேனும் காரணம் பற்றியே பெயர் பெறுகின்றன எனலாம். முதற் காப்பியமான சிலப்பதிகாரம் தனது பல தனித்தன்மைகளுடன் பெயர் பெறுவதிலும் தனித்தன்மையுடன் அமைகின்றது. பொதுவாக இலக்கணங்கள் பெறும் அதிகாரம் எனும் கூறும் பெண்ணின் காலணியாக சிலம்பும் இணைந்து இதன் பெயரை ஆக்குகின்றன. காப்பிய தலைவியின் வாழ்வை மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சிலம்பு காப்பிய பெயராகின்றது என தனது காப்பிய புனைத்திறன் நூலில் தெரிவிப்பது இவரது ஆய்வு திறனை பறைசாற்றுகிறது. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்கள் தமிழில் இருந்திருத்தல் வேண்டும். இலக்கியங்கள் தோன்றி வளர்வதற்கு 10,000 ஆண்டுகளாவது ஆகலாம். ஆனால் ஒரு மொழி தோன்றி 1,000 ஆண்டுகள் கழித்துத்தான் எழுத்தே தோன்றும். இன்று உலக மொழிகள் பலவற்றில் வரி வடிவங்கள் இல்லை. வரி வடிவங்கள் தோன்றி நாட்டார் இலக்கியங்கள் போன்ற பேச்சு வழி இலக்கியங்கள் ஆகிய விடுகதை, பழமொழி, நாட்டார் பாடல்கள், நாட்டுப்புற கதைகள் இவையெல்லாம் தோன்றிய பின்புதான் எழுத்து இலக்கியம் தோன்ற முடியும். அதனால் பொது நிலையில் தமிழ் மொழியின் வயது 40,000 ஆண்டுகள் வரை இருக்கலாம். தமிழ் இலக்கியங்களின் வயது 10,000 ஆண்டுகளாவது இருத்தல் வேண்டும் என்று தமிழின் தொன்மையை மதிப்பிடுகிறார். உலகில் வேறெந்த சமூகத்துக்கும் தம் மொழியின் பால் இவ்வளவு அலட்சியம் இல்லை. தமிழ் பிழைப்பிற்குரிய முதலீடாக இங்கே மாறிவிட்டது. தமிழ் ஆசிரியர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வைக்க தயங்குகிறார்கள் என்று மனம் வருந்தியவர், மாணவர்கள் தமிழ் பயில வேண்டும் என்பதற்காகவே நெல்லையில் சொந்தமாக பல ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அங்கே தமிழூர் என்பதனை நிர்மாணித்தார். அங்கே உலகத் தமிழ் கல்வி இயக்கம் என்ற அமைப்பினை துவக்கி சர்வதேச அளவில் தமிழ் பற்றி ஆய்வு செய்யும் மாணவர்களை அதன் மூலம் ஒருங்கிணைத்தார். மாணவர்கள் அங்கேயே தங்கி அங்கேயே ஆய்வுகள் மேற்கொள்ள வழிவகை செய்தார். 25,000 அரிய நூல்களை கொண்ட மிகப்பெரிய 3 நூலகங்களை அங்கே இவர் பராமரித்து வந்தார். 50க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பெருமை இவருக்கு உண்டு. விவசாயத்தின் மீது கொண்ட காதலால் தமக்கு சொந்தமான நிலத்தில் விவசாய பணிகளையும் தாமே செய்து வந்தார். மாணவர்களும் விவசாயம் பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக விவசாய பட்டய படிப்புக்கான கல்விக்கூடத்தையும் தொடங்கி சிறிது காலம் நடத்தினார். பல்வேறு உயர் பதவிகளை வகித்த போதும் எம்ஜி ராமச்சந்திரன், மு கருணாநிதி என தமிழக மேனாள் முதல்வர்களின் அன்பை பெற்றவராக இருந்த போதும் எவ்வித செருக்கும் பகட்டும் இல்லாமல் தன் அடக்கத்துடன் எளிமையாக ஒரு கிராமத்து விவசாயி போல் அரையாடை மேல்துண்டுடன் வாழ்ந்தவர் சா.வே. சுப்பிரமணியன். தனது தமிழ் பணிகளுக்காக தொல்காப்பிய செம்மல், செந்தமிழ் கலாநிதி, தமிழியக்க செம்மல், கம்பன் விருது, கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது, சி.பா. ஆதித்தனார் விருது உள்பட பல்வேறு விருதுகளும் பெற்றவர். படைப்பிற்காக அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் வளர்ச்சிக்காக பாஷா சம்மான் விருது பெற்ற ஒரே தமிழ் பேராசிரியர் அறிஞர் இவர்தான். உலகமெங்கும் பயணம் செய்து பல கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தந்திருக்கிறார். இவரது நூல்கள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு பாடநூலாக உள்ளன. வானொலியிலும் சுவையான பல இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார். இவரது வாழ்க்கை வரலாறு சாதனை செம்மல் சாவேசு என்ற தலைப்பில் நூலாக வெளியாகி உள்ளது. வாகனம் விபத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இவர் January 12, 2017 அன்று 88ஆம் வயதில் காலமானார். இவருக்கு 2 மகன்கள், மூத்தவர் பள்ளி ஆசிரியர், இளையவர் கோவை வேளாண் கல்லூரியில் பேராசிரியர் டாக்டர் மூவா போன்ற தமிழ் அறிஞர்கள் வரிசையில் வைத்து போற்ற தகுந்தவர் முனைவர் ச.வே. சுப்பிரமணியன். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.